லவுடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. வத்திக்கான் வானொலியின் அன்புள்ளங்கள், இன்று கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் விதையாகும் கதைகள், வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், பகைவரின் வீரத்தை மதிக்கும் பண்பாளர்.
முகலாய பேரரசரான அவுரங்கசீப் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர். இவருடைய வாழ்வு முறை மிக எளிமையாக இருந்தது. ஆனால் அவருடன் இருந்த அமைச்சர்கள் அவர் விருப்பத்திற்கு மாறாக பலவற்றை அவர் மீது திணித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவர் பல்லக்கில் பயணம் மேற்கொள்வதை மறுத்தபோது அமைச்சர்கள் மன்னர் நடந்து செல்வது சரியாக இருக்காது என்று அறிவுறுத்தியுள்ளனர். அதற்கு அவர் இவ்வாறு சொன்னார். மன்னரோடு அவருடைய பணியாட்கள் இருவரும் பல்லக்கில் அமர்ந்து செல்ல அம்மூவரையும் 6 பேர் சுமக்க வேண்டும். மன்னர்கள் தங்கள் வாயின் துர்நாற்றம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக எப்போதும் வாசனை புகையிலையை மென்று கொண்டிருப்பர். அவற்றை துப்புவதற்காக வெள்ளியிலோ பீங்கானிலோ வடிவமைக்கப்பட்ட கிண்ணம் ஒன்றும் அந்த பல்லக்கிலேயே இருக்கும். பல்லக்கு தூக்கிகள் கால் வலிக்க இவர்களை தூக்கிச் செல்ல வேண்டும். இது என்ன பழக்கம் என்று சாடினார். அடுத்து மன்னர்கள் அமரும் மயில் அரியணை இவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டுமா என்றும் அமைச்சர்களிடம் கேட்டார் அவுரங்கசீப். அதற்கு மற்றவர்கள், அரசே, தங்களுடைய அரண்மனையில் தனிப்பட்ட வாழ்வில் எவ்வளவு எளிமையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் தர்பாரில் தாங்கள் இருக்கின்ற போது மயில் அரியணையில்தான் அமர வேண்டும் என்று கூறினர். அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்த பின்னர் மொகலாய பேரரசுக்கு எதிராக போரிட்ட அரசர் ஜெய்மாலி, சித்தூர் அரசர் பட்டா ஆகிய இருவருடைய சிலைகளையும் மாளிகைக்கு முன்னால் கருங்கல்லில் செய்யப்பட்ட 2 யானைகளின் மீது வைக்கச் சொன்னார். அப்போது அமைச்சர்கள் அவரிடம் எதிரிகளை மகிமைப்படுத்துவது பற்றி கேட்டபோது,
அவர்கள் நம்மை எதிர்த்து போரிட்டிருக்கலாம், ஆனால் களத்தில் கடைசி வரைக்கும் கலங்காமல் நின்று போரிட்ட மாவீரர்கள் அவர்கள். எதிரிகளாக இருந்தாலும் வீரர்களை மதிக்க வேண்டும்
என்று சொன்னார். வாரம் ஒரு அலசல், வாழ்வின் உயர்வுக்கு மனிதநேயம். ஒருவர் பெங்களூரிலிருந்து மும்பைக்கு சிக்கன பயணச்சீட்டுடன் விமானத்தில் ஏறினார். விமானத்தில் ஜன்னல் அருகில் உள்ள தனது இருக்கைக்கு மேலே உள்ள இடத்தில் பையை வைத்துவிட்டு அமர்ந்தார். மும்பையில் அவர் கலந்து கொள்ள வேண்டிய கருத்தரங்கில் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டுரைகளை எடுத்து கடைசியாக சரிபார்ப்பதற்காக வாசிக்க தொடங்கினார். ஒரு 15 அல்லது 20 நிமிடங்கள் அவற்றை சரிபார்த்த பின்னர் அவரது பையில் அவற்றை வைத்தார். ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்க தொடங்கியவர் திடீரென தன் அருகில் அமர்ந்திருந்த வயதான மனிதரை ஏறிட்டு பார்த்தார். அவரை எங்கோ பார்த்த ஞாபகம், ஆனால் அவர் வயது முதிர்ந்து தெரிந்தார். அவரது கோட் சூட் போன்றவையும் விலை உயர்ந்தவையாயில்லை. அவரது காலணியும் சாதாரணமாக தெரிந்தது. அந்த முதியவரும் சில மின்னஞ்சல்களுக்கு பதில் போட்டுவிட்டு சில ஏடுகளையும் திருப்பி பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் யார் என சொல்ல தெரியாததால் அவரிடமே அவர் கேட்டார், நீங்கள் திருவாளர் நாராயணமூர்த்தி அவர்கள்தானே என்று. அவரும் ஒரு புன்னகையுடன் ஆமாம் என்றார். பின்னர் நடந்ததை அந்த பயணி இவ்வாறு விவரிக்கின்றார்.
எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் வாயடைத்து போனேன். அடுத்து என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அவரை மீண்டும் நோக்கினேன். அவரது காலணிகள், ஆடைகள், மூக்கு கண்ணாடி, கழுத்துப்பட்டை போன்ற அனைத்துமே மிக சாதாரணமாக இருந்தன. இவர் 230 கோடி டாலர் மதிப்புடையவர். இன்போசிஸ் நிறுவனத்தை தொடங்கியவர்களுள் இவரும் ஒருவர். நான் மிகப்பெரிய செல்வந்தனாக மாற வேண்டும் என்று எப்போதும் விரும்பினேன். அப்போதுதான் ஆடம்பரமாக வாழலாம், உயர்தர பயணச் சீட்டுடன் பயணம் மேற்கொள்ளலாம் என்றெல்லாம் கனவு காண்பேன். நாராயணமூர்த்தி அவர்களால் விமான நிறுவனங்களையே விலைக்கு வாங்க முடியும். ஆயினும் அவர் சிக்கன பயணச் சீட்டு இருக்கையில் எனக்கு அருகில் அமர்ந்திருந்தார். நீங்கள் ஏன் இந்த பயணச்சீட்டில் பயணம் மேற்கொள்கிறீர்கள்? முதல் வகுப்பு பயணச்சீட்டில் பயணம் செய்யலாமே என்று ஆர்வக் கோளாறால் அவரிடம் கேட்டேன். அதற்கு அந்த மாமனிதர், முதல் வகுப்பில் பயணம் மேற்கொள்கிறவர்கள் விரைவிலேயே சேர வேண்டிய இடத்தை சேர்ந்து விடுவார்களா என்று கேட்டார். அப்போது நான் அவரிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன். நான் ஃப்ரீலான்ஸ் நிறுவன பயிற்சியாளர், நான் இந்தியாவில் பல பன்னாட்டு நிறுவனங்களுடன் வேலை செய்கின்றேன் என்று கூறினேன். உடனே அவர் தனது கைபேசியை ஆஃப் செய்துவிட்டு நான் சொல்வதை கேட்கத் தொடங்கினார். அவரும் சில கேள்விகள் கேட்டார், நானும் பதில் சொன்னேன். நான் கேட்ட கேள்விகளுக்கும் அவர் பதில் சொன்னார். எங்கள் இருவரது உரையாடல் மிக ஆழமாக சென்று கொண்டிருந்தது.
ஒரு கட்டத்தில் நான் அவரிடம், ஐயா, எனது வாழ்வை முழுவதுமாக மாற்ற வல்லது எது என்று கேட்டேன். மேலும், ஐயா, தாங்கள் தொழிலில் மிகவும் வெற்றியடைந்த நபர். தங்கள் வாழ்வில் பல நல்ல தீர்மானங்களை எடுத்திருக்கின்றீர்கள். தாங்கள் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்டேன். அப்போது நாராயணமூர்த்தி அவர்கள் சிறிது நேர ஆழ்ந்த சிந்தனைக்கு பின் பதில் சொன்னார். எனது முழங்காலை ஏதோ துன்புறுத்திக் கொண்டே இருக்கின்றது. எனது உடல் நலம் பற்றி நான் மிகவும் அக்கறை எடுத்திருக்க வேண்டும். நான் இளைஞனாக இருந்தபோது வேலை வேலை என்று என்னை கவனித்துக் கொள்ள எனக்கு நேரம் ஒதுக்கியதே இல்லை. ஆனால் இப்போது கூட நான் அதிக வேலை செய்ய நினைத்தாலும் முடிவதில்லை. எனது உடல் அதற்கு அனுமதிப்பதில்லை. நீங்கள் இள வயதுடையவராயிருக்கின்றீர்கள். நல்ல இலக்கு உடையவராக உற்சாகமாக காணப்படுகின்றீர்கள். நான் செய்த தவறை நீங்களும் செய்யாதீர்கள். உங்கள் உடல் நலத்தின் மீது தகுந்த அக்கறை காட்டுங்கள். சரியாக ஓய்வெடுங்கள். நீங்கள் கொண்டிருப்பது இந்த ஒரே ஓர் உடலை மட்டுமே.
இன்போசிஸ் இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி அவர்களுடன் விமான பயணத்தில் நடத்திய அந்த உரையாடலில் தான் கற்றுக்கொண்டது இரண்டு காரியங்கள் என்று அந்த பயணி ஊடகம் ஒன்றில் பதிவு செய்துள்ளார். ஒன்று அவர் தனக்கு கூறியது, மற்றொன்று அவர் தனக்கு காட்டியது. பணக்காரராயிருப்பது என்பது பொருள்களை உடமையாக கொண்டிருப்பது அல்ல என்பதை அன்று தான் உணர்ந்ததாக அவர் கூறியுள்ளார். தனக்கு தேவையான பாடத்தை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டதாகவும் அந்த ஊடகப்பதிவில் கூறியுள்ளார். இந்த மனிதர் வெற்றியாளராயிருப்பதில் ஆச்சரியமில்லை, ஏனெனில் அவர் சாதாரண மனிதராக இருக்கிறார்.
அன்பு இதயங்களே, வாழ்வில் முன்னேற துடிக்கும் எல்லாருக்குமே இந்த உரையாடல் நல்ல பாடமாக அமைகின்றது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று பெரியோர் அடிக்கடி நம்மிடம் நினைவுபடுத்துகின்றனர். இந்தியாவில் இளைஞர்கள் இறப்புக்கான முக்கிய காரணமாக தற்கொலை உள்ளதாக லான்செட் என்ற நலவாழ்வு இதழில் வெளியான ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் தற்கொலை விகிதமானது இளைஞர்களிடையே அதிகமாக காணப்படுகின்றது. இதற்கு பொருளாதாரம், பணிச்சுமை, தொழிலில் போட்டி, உடல் நலன் குறைபாடு போன்றவை முக்கிய காரணங்களாக சொல்லப்படுகின்றது. இன்றைய பரபரப்பான உலகில் உடல் நலம் எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போதைய கொரோனா தொற்றுக்கிருமி அச்சுறுத்தலும் அனைவரையும் உணர வைத்துள்ளது. அடிக்கடி கரங்களை, அதுவும் சோப்பு போட்டு நன்றாக கழுவுங்கள். இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, மிளகு மற்றும் புளி ரசத்தை உணவோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் அவசியமின்றி தொடுவதை நிறுத்துங்கள். சளி, இருமல், காய்ச்சல் என்றால் உடனே மருத்துவரிடம் செல்லுங்கள். இவ்வாறு பல்வேறு அறிவுரைகள்.
இதற்கிடையே அன்பு நண்பர்களே, உங்களது மனமும் உடலும் எல்லாவிதமான நோய் எதிர்ப்பு சக்திகளும் நிறைந்திருக்கும் ஓர் அசாதாரணமான பாதுகாப்பு பெட்டகம். இயற்கையான ஆரோக்கியமான உணவு வகைகளை தேர்ந்து உண்ணுங்கள். மனிதரின் ஆழ் மனதை காட்டிலும் அசாத்திய சக்தியை இறைவன் எந்த ஒரு தொற்று கிருமிக்கும் வழங்கவில்லை. மற்றவருக்கு விழிப்புணர்ச்சி தருகிறோம் என்ற பெயரில் நாமே அந்த கிருமிக்கு உந்துதல் சக்தியை அதிகரித்து நம் மனங்களில் பயத்தையும் பதட்டத்தையும் பரப்புகின்றோம். நமது எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் மிகுந்த ஆற்றல் உண்டு. அதனால் நேர்மறையாக சிந்தித்து செயல்படுவோம். எல்லாம் கடந்து போகும் என்றும் வாட்ஸ்அப் செய்திகள் ஊக்கமளித்து வருகின்றன.
அன்பு இதயங்களே, வாழ்வில் இலக்குகளை எட்ட உடல் நலம் முதலில் முக்கியம். அடுத்து நல்ல மனிதர்களாக வாழ்வது. எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த பதவிகளை வகித்தாலும், மனிதம் நிறைந்த மனிதர்களுக்கு சமுதாயத்தில் எப்போதுமே மவுசு அதிகம். நன்கு விளைந்த நெற்கதிர் தலைசாய்த்து நிற்பது போல உன்னத மனிதர்கள் எப்போதுமே பேச்சிலும் நடத்தையிலும் உடையிலும் எளிய மனிதர்களாக உள்ளனர்.
ஒரு சமயம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் 4 படை வீரர்கள் கனமான ஒரு மரக்கட்டையை தள்ளுவண்டியில் ஏற்ற முயன்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த கட்டையை வண்டியில் ஏற்றும்போது அங்கே அதை பிடித்துக் கொள்ள ஆள் இல்லாததால் அவர்களால் அதை ஏற்றவே முடியவில்லை. படைத்தளபதியோ, இன்னுமா இதை ஏற்றுகிறீர்கள் என்று கையில் பிரம்புடன் அதட்டிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த பக்கமாக குதிரை மீது வந்த பெரியவர் ஒருவர் படைத்தளபதி அந்த வீரர்களுக்கு உதவி செய்யாமல் சும்மா நின்று கொண்டிருப்பதை கவனித்தார். உடனே அந்த பெரியவர் குதிரையை விட்டு இறங்கி, நானும் ஒரு கை கொடுக்கிறேன், சிறிது முயற்சி செய்யுங்கள் என்று வண்டியில் ஏறினார். நால்வரும் சேர்ந்து அதை நன்றாக உள்ளே தள்ளினார்கள். அந்த பெரியவர் எதுவும் சொல்லாமல் வண்டியில் மரக்கட்டையை ஏற்றிய பிறகு குதிரை மீது ஏறிச் சென்றார். அங்கிருந்தவர்கள் இவர் யார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கின்றதே என்று பேசிக் கொண்டனர். அதற்கு அடுத்த நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் முதல் அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களுக்கு வரவேற்பு விருந்து அளித்தார்கள். அந்த நிகழ்வுக்கு சென்றிருந்த அந்த படைத்தளபதி அங்கு அவரை பார்த்து வாயடைத்து நின்றார்.
அன்பு இதயங்களே, கியூபா நாடு 682 சுற்றுலா பயணிகள் மற்றும் 381 பணியாட்களுடன் கரீபியன் கடலில் சென்று கொண்டிருந்த பிரிட்டனைச் சேர்ந்த ஃப்ரீமர் கப்பலை தங்கள் நாட்டில் நிறுத்த அனுமதி அளித்துள்ளது. அந்த கப்பலில் இருந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று தாக்கியிருப்பது தெரிய வந்ததே அதற்கு காரணம். மற்ற கரீபிய நாடுகள் அந்த கப்பலுக்கு அனுமதி தர மறுத்துள்ள வேளை, கியூபா மட்டும் கொரோனா தாக்கிய மக்களை மனித நேயத்துடனும் கருணையுடனும் அணுகி அரவணைத்துக் கொண்டுள்ளது. நோய் தாக்கியவர்களுக்கு கியூபாவில் வைத்தே சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. மற்றவர்கள் பிரிட்டனுக்கு விமானம் வழியாக அனுப்பி வைக்கப்படுகின்றனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அன்புள்ளங்களே, வாழ்வில் மதிப்பு பெற பணிவன்பில் வளருவோம். மனிதகுலம் செழிக்க மனித நேயத்தை வளர்ப்போம்.
அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பிற்காய் மனுவான, அன்பிற்காய் தன்னை தந்த அவர் அன்பே உலகில் சிறந்தது. அவர் அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. இறையன்பில் வேரூன்றி நான் பிறரன்பில் செழித்தோங்கி, அவர் அன்பின் ஆற்றலிலே நான் அவரிலே காலூன்றி அன்பு பணியாற்றுவே, அவர் அன்பில் பணியாற்றுவே. அன்பு பணியாற்றுவே, அவர் அன்பில் பணியாற்றுவே. அவர் அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது, உலகில் சிறந்தது. அன்பிற்காய் மனுவான, அன்பிற்காய் தன்னை தந்த அவர் அன்பே உலகில் சிறந்தது. அவர் அன்பே உலகில் சிறந்தது. மதவெறியை மனித இனம் தன்னை நினைத்து கல்வாரி சரித்திரத்தை நான் காலமெல்லாம் காத்திடவே அன்பு பணியாற்றுவே, அவர் அன்பில் பணியாற்றுவே. அன்பு பணியாற்றுவே, அவர் அன்பில் பணியாற்றுவே. அவர் அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பிற்காய் மனுவான, அன்பிற்காய் தன்னை தந்த அவர் அன்பே உலகில் சிறந்த.
வாழ்வின் உயர்வுக்கு மனித நேயம். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உண்மை ஜெபத்தின் 3 முக்கிய கூறுகள் குறித்து இத்திங்கள் காலை சாந்தா மார்த்தா இல்லத்தில் நிறைவேற்றிய திருப்பலியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறைவுரை வழங்கினார். தன் மகனை குணமாக்கும்படி விண்ணப்பித்த தந்தைக்கும் இயேசுவுக்கும் இடையே இடம்பெற்ற உரையாடல் குறித்த இத்திங்கள் திருப்பலி வாசகம் குறித்து மறைவுரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், உண்மை ஜெபம் என்பது விசுவாசத்தில் செயல்படுவது, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பது மற்றும் அந்த விசுவாசத்தில் மன உறுதியோடு இருப்பது என்பது குறித்து தன் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். தீய ஆவி ஆட்கொள்ளப்பட்ட பையனின் தந்தை உரைப்பது போல், நம் விசுவாசத்தை மேலும் அதிகரிக்கும்படி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். ஏனெனில் வாயிலிருந்து அல்ல, மாறாக இதயத்தின் விசுவாசத்திலிருந்து ஜெபம் பிறக்கிறது என்று திருத்தந்தை எடுத்துரைத்தார். நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் துணிச்சலோடும் நாம் ஜெபிக்கும்போது இறைவன் நமக்கு பதில் உரைக்க காலம் தாழ்த்தினாலும் நம்மை ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை என்ற உறுதியோடு ஜெபத்தில் தொடர்வோம் என்று திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்தால் வேலைவாய்ப்புகளை இழந்து வரும் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி வரும் மக்களுக்காக இத்திருப்பலியின் இறுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருநற்கரணை ஆசீர்வாதத்தை வழங்கினார். கொரோனா பாதிப்பினால் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்திங்களன்று வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கிடையே உலகில் இன்று கொரோனா தொற்று நோய் தன் ஆதிக்கத்தை கொண்டிருக்கும் நிலையில் திருத்தந்தை மால்டா நாட்டில் மேற்கொள்ளவிருந்த திருத்தூது பயணம் தற்போதைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக திருப்பிட பத்திரிகை துறை அறிவித்துள்ளது. மால்டா அரசு அதிகாரிகளோடும் தலத்திரு அவை அதிகாரிகளோடும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இந்த திருத்தூது பயண திட்டங்கள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றுநோய் பாதிப்பிலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட ஜெபிக்குமாறு அழைப்பு விடுத்தும் இந்ஞாயிறு நற்செய்தி வாசகம் குறித்த தன் சிந்தனைகளை பகிர்ந்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்ஞாயிறன்று 4 ட்விட்டர் செய்திகளை வெளியிட்டார். இன்று உலகை வாட்டி வரும் கொரோனா தொற்று நோயால் உறவினர்களின் அருகாமையின்றி தனிமையில் இறந்து வரும் மக்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் ஜெபிப்போம் என்று தன் முதல் ட்விட்டர் செய்தியில் திருத்தந்தை கூறியுள்ளார். இந்ஞாயிறு நற்செய்தி வாசகத்தை மையமாக வைத்து தனது இரண்டாவது ட்விட்டர் செய்தியை வெளியிட்ட திருத்தந்தை, இயேசு நம்மை கடந்து செல்லும் போது என்ன நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் என்று அதில் கூறியுள்ளார். தனது 4வது ட்விட்டர் செய்தியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஒன்றிணைந்த ஜபம், கருணை மற்றும் அக்கறை வழியாக இந்த நோய்க்கு நாம் பதிலிருப்போம் என்ற சொற்களை பதிவு செய்துள்ளார். கொரோனா தொற்று கிருமியால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள இத்தாலிய மக்களோடு தன் ஒருமைப்பாட்டை வெளியிட்டு சிறப்பு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் கான்ஸ்டாந்தினோபிள் கிறிஸ்துவ ஒன்றிப்பு சபையின் முதுபெரும் தந்தை பர்த்தலோமியு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் இத்தாலிய அரசுத் தலைவர் செர்ஜோ மத்தரேலா அவர்களுக்கும் என்று முதுபெரும் தந்தை அனுப்பியுள்ள இந்த செய்தியில் இத்தாலிய மக்களோடு தன் ஒருமைப்பாட்டை அறிவித்துள்ளதோடு கோவிட்19 பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களோடு துணிச்சலோடு சேவையாற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு தன் நன்றியையும் வெளியிட்டுள்ளார். ஒளியை பெற்றால் மட்டும் போதாது, மாறாக நம் வாழ்வு முழுவதும் அந்த ஒளியை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஒளியாக மாற வேண்டும் என்று இந்த ஞாயிறு மூவேளை ஜப உரையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறாகிய மார்ச் 22 இந்ஞாயிறு நற்செய்தி வாசகமான பிறவியிலேயே பார்வையற்றோர் பார்வை பெறுதல் பற்றி இந்த மூவேளை ஜப உரையில் எடுத்துரைத்த திருத்தந்தை ஒளி, விசுவாசம் எனும் கொடை ஆகிய இரு கருத்துக்கள் பற்றி விளக்கி கூறினார். ஒளியை பெற்றால் மட்டும் போதாது, ஒளியாகவும் மாற வேண்டும் என்றும் நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்ற இறை ஒளியை நம் வாழ்வு முழுவதும் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யோவான் நற்செய்தியின் 9ஆம் பிரிவை இன்று எல்லாரும் வாசிக்க வேண்டும், தானும் அதை வாசிக்கிறேன் என்று கூறினார். உலகில் கோவிட்19 தொற்று கிருமி பரவுவதை தடை செய்யும் நோக்கத்தில் அன்னை மரியாவுக்கு ஆண்டவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்ட பெருவிழாவாகிய மார்ச் 25 வருகிற புதன்கிழமை 12 மணிக்கு உலகிலுள்ள அனைத்து கிறிஸ்துவர்களும் ஒரே குரலாக நம் இறைத்தந்தையை நோக்கி ஜெபிக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்ஞாயிறன்று அழைப்பு விடுத்தார். மேலும் உலகில் கொரோனா தொற்று கிருமி முற்றிலும் அழியவும் அந்த கிருமியால் தாக்கப்பட்டுள்ளவர்கள், அவர்களை பராமரிப்போர் மற்றும் இந்த நெருக்கடியால் துன்புறும் அனைவருக்காகவும் ஜெபிக்கும் நோக்கத்தில் மார்ச் 27 வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் ஜெபித்து ஊருக்கும் உலகுக்கும் வழங்கப்படும் உர்பியத் ஓர்பி சிறப்பு ஆசிரியை வழங்கவிருப்பதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்ஞாயிறன்று அறிவித்தார். இந்த உர்பியத் ஓர்பி நிகழ்வு பற்றி அறிவித்த திருப்பிட தகவல் தொடர்பு இயக்குநர், இதன் நேரடி ஒளிபரப்பு வத்திக்கானிலிருந்து ரோம் நேரம் மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்றும், உர்பியத் ஓர்பி ஆசிரால் கிடைக்கும் பரிபூரண பலனை பெறுவதற்கு பரிபூரண பலன் குறித்து திருப்பிட மனசாட்சி பேராயம் அறிவித்துள்ள வரையறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவித்தார். இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.